சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 9, 2022. தலைப்ப சாக்ரமென்ட் கோல்டன் உரை சங்கீதம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். பொறுப்பு ரீதியான வாசிப்பு சங்கீதம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்தது. உபாகமம். உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாயிருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாளாகமம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்தது. 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுதுபார்க்கும்படிக்கு அனுப்பினான். கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாய பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்கியா கண்டெடுத்தான். சாப்பான் அந்த புஸ்தகத்தை ராஜாவின் இடத்திற்கு கொண்டு போய் இல்கியாவும் ராஜா நியமித்தவர்களும் தீர்க்கதரிசியான உல்தாவிடம் சென்றார்கள். அவள் இவர்களை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவின் இடத்தில் நீங்கள் போய் நீ கெட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இலகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுத்தபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள மூப்பரையெல்லாம் அழைப்பித்து கூடிவரச் செய்து ராஜாவும் சகல யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சகலருமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புத்தகத்தின் வார்த்தைகளையெல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளுவேன் என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணி எருசலேமிலும் பென்யமீனிலும் காணப்பட்ட யாவரையும் அதற்கு உட்பட பண்ணினான். அப்படியே எருசலேமின் குடிகள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய அந்த தேவனுடைய உடன்படிக்கையின்படியே செய்தார்கள். அவன் உயிரோடிருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. மத்தேயு. அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்தது. மார்க்கு. ஏன் முன்னோருடைய பாரம்பரியத்தை மீறி கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம், மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள், மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். மார்க்கு. வேதபாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கெட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்தது அவரிடத்தில் வந்தது. கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாயிருக்கிறது என்றான். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவனல்ல என்றார். அதன் பின்பு ஒருவனும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. யோவான். வேதவாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. எபேசியர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு, அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீ டு தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கிறிஸ்தவ அறிவியலில் கடவுளுக்கு கீழ்ப்படிவதும் ஒரு மனதை கொண்டிருப்பதும் உங்களைப் போல் இன்னொருவரை நேசிப்பதும் முதல் கடமையாகும். எல்லா பிரார்த்தனைகளின் சோதனையும் இந்த கேள்விகளுக்கான பதிலில் உள்ளது. இப்படி கேட்பதால் நாம் நம் அண்டை வீட்டாரை சிறப்பாக நேசிக்கிறோமா? நம்முடைய ஜெபத்திற்கு இசைவாக வாழ்வதன் மூலம் நமது கோரிக்கைகளின் உண்மைத்தன்மைக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றாலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்திற்காக ஜெபித்த திருப்தியில் பழைய சுயநலத்தை நாம் பின்பற்றுகிறோமா? சுயநலம் கருணைக்கு இடம் கொடுத்திருந்தால் நாம் நம் அண்டை விட்டாரை தன்னலமற்றவர்களாக கருதுவோம், நம்மை சபிப்பவர்களை ஆசீர்வதிப்போம். ஆனால் இந்த பெரிய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்பதன் மூலம் நாம் ஒருபோதும் நிறைவேற்ற மாட்டோம். நம் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் பலனை அனுபவிப்பதற்கு முன் ஒரு சிலுவையை எடுத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ அறிவியலின் முக்கிய வார்த்தை வேதபூர்வமானது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். நமது முன்னேற்றத்தை கண்டறிவதற்கு நம்முடைய பாசங்கள் எங்கு வைக்கப்படுகின்றன, யாரை நாம் கடவுளாக ஒப்புக்கொண்டு கீழ்ப்படுகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தெய்வீக அன்பு நமக்கு நெருக்கமாகவும் அன்பாகவும் உண்மையானதாகவும் இருந்தால் பொருள் ஆவிக்கு அடிபணிக்கிறது. நாம் பின்தொடரும் பொருள்கள் மற்றும் நாம் வெளிப்படுத்தும் ஆவி நம் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது மற்றும் நாம் எதை வெல்கிறோம் என்பதை காட்டுகிறது. மரண மனம் என்பது மனித நோக்கங்களின் அங்கீகரிக்கப்பட்ட இடம். இது பொருள் கருத்துக்களை உருவாக்குகிறது மற்றும் உடலின் ஒவ்வொரு முரண்பாடான செயலையும் உருவாக்குகிறது. தெய்வீக மனதிலிருந்து செயல் நடந்தால் செயல் இணக்கமானது. அது தவறான மரண மனதிலிருந்து வந்தால் அது முரண்பாடு மற்றும் பாவம், நோய், மரணம் ஆகியவற்றில் முடிகிறது. அந்த இரண்டு எதிரெதிர் மூலங்களும் ஒருபோதும் நீரூற்றில் அல்லது நீரோட்டத்தில் கலப்பதில்லை. பரிபூரண மனம் பரிபூரணத்தை அனுப்புகிறது, ஏனென்றால் கடவுள் மனம். முழுமையற்ற மரண மனம் அதன் சொந்த ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. அதில் ஞானி எல்லாம் மாயை என்று கூறினார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுகிறாயா? இந்த கட்டளையானது வெறும் பொருள் உணர்வு, பாசம் மற்றும் வழிபாடு அனைத்தையும் சரணடைவதையும் உள்ளடக்கியது. கிறிஸ்துவுக்காகவும் சத்தியத்திற்காகவும் அனைத்தையும் விட்டுவிட்டு பாவிகளாக எண்ணப்படுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இல்லை. இந்த நிலையை அடைய நீங்கள் உண்மையிலேயே விரும்புகிறீர்களா? இல்லை. எங்கள் அன்பான குருவின் அடிச்சுவடுகளை மிதிக்க நீங்கள் கவலைப்படாததால் அதை பற்றி நீண்ட ஜெபம் செய்து கிறிஸ்தவர்களாக இருக்குமாறு ஏன் கேட்க வேண்டும்? அவருடைய முன்மாதிரியை பின்பற்ற விரும்பவில்லை என்றால் அவருடைய இயல்பில் நீங்கள் பங்கு கொள்ளும்படி ஏன் உதடுகளால் ஜெபிக்க வேண்டும்? நிலையான ஜெபம் என்பது சரியானதை செய்வதற்கான விருப்பமாகும். ஜெபம் என்றால் நாம் நடக்க விரும்புகிறோம், நாம் பெரும் தூரம் ஒளியில் நடப்போம், இரத்தம் தோய்ந்த காலடிகளுடன் இருந்தாலும் கர்த்தருக்கு பொறுமையாக காத்திருப்போம். நம்முடைய உண்மையான ஆசைகளை அவரிடமிருந்து வெகுமதியாக பெறுவோம். நம் கீழ்ப்படிதலை கோருபவர் யார்? வேதாகமத்தின் மொழியில் வானத்தின் சேனையிலும் பூமியின் குடிமக்களிடையேயும் தம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவர். அவருடைய கையை தடுக்கவோ அல்லது அவரிடம் நீ என்ன செய்கிறாய் என்று சொல்லவோ முடியாதது. உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பு ஆகியவை மட்டுமே மனிதனுக்கான நியாயமான மற்றும் நித்திய கோரிக்கைகள். மேலும் அவர்கள் ஆன்மீக சட்டத்தை வழங்குபவர்கள், தெய்வீக சட்டங்கள் மூலம் கீழ்ப்படிதலை செயல்படுத்துகிறார்கள். தெய்வீக நுண்ணறிவால் கட்டுப்படுத்தப்படும் மனிதன் இணக்கமான மற்றும் நித்தியமானவன். தவறான நம்பிக்கையால் ஆளப்படுவது எதுவாக இருந்தாலும் அது முரண்பாடானது மற்றும் மரணமானது. கிறிஸ்டியன் விஞ்ஞானி தெய்வீக மனம் குணமடைகிறது என்பதை நிரூபிக்கிறார். அதே நேரத்தில் ஹிப்னாட்டிஸ் நோயாளியை கட்டுப்படுத்துவதற்காக அவரது தனித்துவத்தை அகற்றுகிறார். எந்த ஒரு மனிதனும் தன் மனநிலையை எந்த மன சர்வாதிகாரத்திற்கோ அல்லது முறைகேடுக்கோ விட்டுக் கொடுப்பதன் மூலம் பயனடைவதில்லை. அனைத்து அறிவியலற்ற மன நடைமுறைகளும் தவறானவை மற்றும் சக்தியற்றவை. மேலும் அவை புரிந்து கொள்ளப்பட வேண்டும் மற்றும் பயனற்றதாக ஆக்கப்பட வேண்டும். உண்மையான கிறிஸ்துவர் விஞ்ஞானி தனது நோயாளியின் மன மற்றும் தார்மீக சக்தியை சேர்த்து தெய்வீக அன்பின் மூலம் உடல் ரீதியாக அவரை மீட்டெடுக்கும் அதே வேளையில் நோயாளியின் ஆன்மீகத்தை அதிகரிக்கிறார். சில கூறப்படும் சட்டங்களை மீறும் போது ஆபத்து இருப்பதாக கூறுகிறீர்கள். இந்த பயம் ஆபத்தானது மற்றும் உடல் விளைவுகளை தூண்டுகிறது. தார்மீக அல்லது ஆன்மீக சட்டத்தை தவிர எதையும் மீறுவதால் நாம் உண்மையில் பாதிக்கப்பட முடியாது. கடவுள் சட்டமியற்றுபவர், ஆனால் அவர் காட்டுமிராண்டித்தனமான குறியீடுகளை எழுதியவர் அல்ல. எல்லையற்ற வாழ்க்கை மற்றும் அன்பில் நோய், பாவம் அல்லது மரணம் இல்லை. மேலும் எல்லையற்ற கடவுளில் நாம் வாழ்கிறோம், நகர்கிறோம், இருக்கிறோம் என்று வேதம் அறிவிக்கிறது. மரண மனதின் சட்டங்களை குறைவாக சிந்தியுங்கள். கடவுள் கொடுத்த மனிதனின் ஆதிக்கத்தை நீங்கள் விரைவில் புரிந்து கொள்வீர்கள். உடல்நலம் தொடர்பான மனித கோட்பாடுகளில் இருந்து வெளியேறும் வழியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது நீங்கள் சில வியாதிகளிலிருந்து முற்றிலும் விடுபடுகிறீர்கள் என்று நீங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டீர்கள். மனம் விஷயத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளாமல் மனிதனின் இணக்கமும் அழியாமையும் அடைய முடியாதது. நோயை ஒரு சட்டத்திற்கு புறம்பாக விரட்டியடிப்போம். நிரந்தரமான நல்லிணக்கத்தின் விதியை கடைபிடிப்போம். கடவுளின் சட்டம் அநியாயமான தண்டனையை ரத்து செய்வது மனிதனின் தார்மீக உரிமை. தெய்வீக அதிகாரத்தால் ஒருபோதும் விதிக்கப்படாத தண்டனை. கிறிஸ்து இயேசு ஆரோக்கியத்தின் இயற்பியல் விதிகளின் மீறல்களுக்கு அபராதம் விதிக்கும் பிழையை முறியடித்தார். அவர் பொருளின் கூறப்படும் சட்டங்களை ரத்து செய்தார். ஆவியின் இணக்கத்திற்கு எதிராக இருந்தார். தெய்வீக அதிகாரம் இல்லை மற்றும் அவற்றின் அனுமதிக்கு மனித அங்கீகாரம் மட்டுமே இருந்தது. தெய்வீக மனம் மனிதனின் ஆன்மாவாகும். மேலும் மனிதனுக்கு எல்லாவற்றிலும் ஆதிக்கம் செலுத்துகிறது. மனிதன் ஒரு பொருள் அடிப்படையில் படைக்கப்படவில்லை அல்லது ஆவி ஒருபோதும் உருவாக்காத பொருள் சட்டங்களுக்கு கீழ்ப்படியும்படி கட்டளையிடப்படவில்லை. அவரது மாகாணம் ஆன்மீக சட்டங்களில், மனதின் உயர் சட்டத்தில் உள்ளது. மனிதகுலம் இந்த அறிவியலை புரிந்து கொள்ளும் போது அது மனிதனுக்கு வாழ்க்கையின் சட்டமாக மாறும். ஆத்மாவின் உயர்ந்த விதி இது. நல்லிணக்கம் மற்றும் அழியாததன் மூலம் பொருள் உணர்வை விட மேலோங்குகிறது. மேலும் கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த மனம் நம்மிலும் இருக்க வேண்டும் என்று பார்த்து ஜெபிப்பதாக நாங்கள் உறுதியுடன் உறுதியளிக்கிறோம். அவர்கள் நமக்கு செய்ய விரும்புவதை போல மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் மற்றும் இரக்கமுள்ளவராகவும் நீதியாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆழட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனித குலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.